ගරු කවින්දන් කෝදේශ්වර මැතුමා විනාඩි 30ක් තියෙන ඔබතුමාට.
ගෞරව සභානායකර අවර්களே, இன்றைய இந்த அரசாங்கத்தின் மூன்றாவது வரவு செலவு திட்டம் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2018 ஆண்டுக்கான இந்த வரவு செலவு திட்டமானது தூர நோக்கத்தை அடிப்படையாக கொண்டும் சமூக பொருளாதார கலாச்சாரத்தை மையப்படுத்தி ஒரு தொலைநோக்கை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ண நோக்கத்தோடு நிதியமைச்சரினாலே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் எதிர்கால சந்ததியினரை மையப்படுத்தி செய்யப்பட்டிருக்கின்ற அதே நேரம் நிகழ்காலத்திலும் எமது சமூகங்கள் ஒளிர்விட்டு விளங்கக்கூடிய விதத்திலே எங்களது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய விதத்திலே இந்த வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே சில தேவைப்பாடுகள் இருக்கின்றது. அந்த தேவைப்பாடுகள் உள்வாங்கப்பட்டு அந்த வரவு செலவு திட்டத்திலே சில மாற்றங்களை செய்யப்படுகின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் வரவு செலவு திட்டமானது ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கை எதிர்காலத்தை மையப்படுத்தியதான செயற்பாடிலே அந்த வரவு செலவு திட்டம் ஈடுபட வேண்டும். விசேடமாக இன்று இந்த வரவு செலவு திட்டத்திலே ஏற்றுமதி இறக்குமதி வரி வருமானங்கள் போன்ற விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டாலும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கின்ற நடவடிக்கையிலே இந்த அரசு அதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏற்றுமதியை ஊக்குவித்து இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கூட்டுகின்ற நடவடிக்கையிலே இங்கு தொழில் முயற்சிகளை உருவாக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற வளங்களை உச்சமாக பயன்படுத்த வேண்டும். கூடுதலான நீர்வளம் நிலவளம் என்பது எமது நாட்டிலே கூடுதலாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இருக்கின்ற நீர்வளம் நிலவளங்களை உச்சமாக பயன்படுத்தி அந்த உச்சமாக பயன்படுத்துகின்ற பொழுதுதான் ஏற்றுமதியை நாங்கள் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த வரவு செலவு திட்டத்திலே ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலே 10 பில்லியன் வித்தியாசம் காணப்படுகின்றது. ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி கூடுதலாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இங்கிருக்கின்ற வளங்களை உச்சமாக பயன்படுத்தி இந்த நாட்டில் உள்ள மனித வளங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும். மனித வளங்களை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த வளங்களை பயன்படுத்தி நாங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படும். அதேபோல்தான் நாங்கள் இருக்கின்ற துறை சார்ந்த ரீதியான விடயங்கள், அதாவது அரச கூட்டுத்தாவனங்கள் வினைத்திறன் உடன் இயங்க வேண்டும். அரச கூட்டுத்தாவனங்கள் வினைத்திறன் உடன் இயங்குகின்ற பொழுது அந்த கூட்டுத்தாவனங்கள் லாபத்தை ஈட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படும். ஆனாலும் கடந்த காலங்களிலே கடந்த அரசாங்கத்தினாலே இருக்கின்ற நிலையை எடுத்துக்கொண்டால் அந்த கூட்டுத்தாவனங்கள் வினைத்துறனுடன் இயங்காமலும் மற்றும் அந்த சேத்துறனுடன் இயங்காமலும் ஊழல் மற்றும் ஏனைய திறனற்ற நிர்வாகம் காணப்பட்டதால் அதிகமான நிறுவனங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகினதுடன் நட்டத்திலே இயங்கி மூடுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே உள்வாங்கப்பட்டது. உதாரணமாக சீனி தொழிற்சாலை மற்றும் ஓட்டு தொழிற்சாலை காகித ஆலை வாழைச்சேரி போன்ற காகித ஆலைகள் மூடப்பட்டது. அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்கள் ஊழல் செய்கின்றவர்களாகவும் அந்த இடத்திலே அவர்கள் ஒரு திறனற்ற விதத்திலே இயங்குகின்ற விதத்திலே இயங்கியதால் இன்று இந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த தொழிற்சாலைகள் கூடுதலான லாபத்தை இந்த நாட்டுக்கு தந்ததாக ஆரம்பத்தில் இருந்தது. ஆனாலும் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை நாங்கள் ஊக்குவித்து அதிகமான வேலைவாய்ப்பை வழங்குகின்ற செயற்பாடை நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற செயற்பாட்டிலே அரசு முன்னெடுத்திருக்கின்ற அதே நேரம் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை மூடுவதனால் அந்த தொழில் வாய்ப்பை பெறுகின்றவர்களின் செயற்பாடை குறைக்கின்றதாக காணப்படுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட பாரிய தொழிற்சாலைகளை விரிவுபடுத்தி இயங்காமல் இருக்கின்ற தொழிற்சாலைகளை மீண்டும் ஆரம்பித்து அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான சிறந்த நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த தொழிற்சாலையில் லாபத்தில் இயங்குவதுடன் அதே நேரம் எங்களது குறிக்கோளான வேலைவாய்ப்பு என்பதனையும் நாங்கள் எட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு வரி வருமானத்தை எடுத்துக்கொண்டால் நேர்வரி நேரில் வரி இரண்டு வரிகளுக்கு இடையிலே வித்தியாசமானது மிகவும் அதிக அளவில் காணப்படுகின்றது. இங்கு நாங்கள் நேர்வரியை கூட்டி நேரில் வரியை குறைத்து எங்களது செயற்பாடை செய்கின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் இங்கு 40% 60% 40% என்ற வித்தியாசத்தில் காணப்படுவதனால் இந்த நாட்டின் பொருளாதார தன்மையை ஸ்திரப்படுத்துவதிலே சில தடங்கள் ஏற்படக்கூடியதாக காணப்படும். ஆகவே இப்படிப்பட்ட நிலைகளை மாற்றி நாங்கள் ஒரு சமத்துவமான வரியை அறவிடுகின்ற பொழுது இந்த நாட்டிலே ஒரு சிறந்த ஒரு பொருளாதார கொள்கையை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே வரி வருமானம் என்பது உண்மையாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெடுப்பதற்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே ஏற்றுமதி வருமானத்தை கூட்டி ஏனைய இயங்கப்படாமல் இருக்கின்ற தொழில்துறைகளை தொழில் நிறுவனங்களை இயங்க வைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வருமானம் வரி வருமானம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டிலே பாரிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. மேலும் இந்த இலங்கையை எடுத்துக்கொண்டால் அதிகளவான வளங்கள் காணப்படுகின்றது. ஏனைய நாடுகள் ஆசியாவிலே இருக்கின்ற நாடுகளிலே மிகவும் உச்சமாக கடல் வளம் நீர்வளம் நிலவளம் என்பன அதிகமாக காணப்படுகின்ற அதே நேரம் கூடுதலான கனிய வளங்களும் இந்த பிரதேசத்திலே கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வளங்களை சரியான திட்டமிட்ட முறையிலே சரியான முறையிலே ஒரு சரியான நிர்வாக கட்டமைப்பு இருக்குமானால் இந்த அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி நாங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, ஏற்றுமதியை தொழில் சர்வதேச தொழில் சந்தைக்கு ஏற்றாப்பல், அதாவது எதிர்காலத்தை மையப்படுத்தியதாக அந்த எதிர்கால சவால்களை முகங்கொடுக்கக்கூடிய வகையிலே இங்கு ஏற்றுமதி தொழில்துறைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி நாங்கள் ஏற்படுத்தாமல் வெறுமனே நாங்கள் ஒரு சர்வசாதாரணமாக மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்கான தொழில்துறைகளை நாங்கள் ஏற்படுத்துவோமானால் மீண்டும் இந்த நாடு ஒரு இக்கட்டான நிலைக்கு ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதாக காணப்படும். மேலும் தனிநபர் வருமானம் மற்றும் தனிநபருக்குரிய கடன்களை எடுத்துக்கொண்டாலும் பல வித்தியாசங்கள் காணப்படுகின்றது. இங்கு ஒரு தனிநபருக்கான கடன் சுமையானது மிகவும் ஒரு 2016-2017 இடையிலே பாரிய ஒரு வித்தியாசம் காணப்படுவதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கடன் சுமை அந்த வரி சுமை என்பது மாற்றப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. 16-17 இடையிலே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வித்தியாசமாக காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. 2016 68,761 ரூபாயும் 2017 78,254 ரூபாயும் ஒரு தனிநபர் கடன் சுமையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை எதிர்காலத்திலே மாற்றப்பட வேண்டும். ரெண்டாயிரத்து பதினெட்டில் இது மீண்டும் அதிகரிக்கப்பட்டு அல்லது 2019-20களில் அதிகரிக்கப்படுமானால் உண்மையான ஒரு சிறந்த பொருளாதார கட்டமைப்பு இந்த நாட்டில் உருவாக்கப்படவில்லை. மீண்டும் மக்கள் கடன் சுமைக்குள் தள்ளப்படுகின்ற ஒரு நிலைதான் காணப்படும். ஆகவே இதனை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது. மேலும் நாங்கள் இன்று இந்த உருவாக்கப்பட்ட வரவு செலவு திட்டமானது பலதரப்பட்ட விடயங்களை முன்னெடுக்கப்படுகின்றது. அதாவது கட்டிடங்கள், துறைமுகங்கள், ஏனைய வசதிகள் செய்யப்பட்டாலும் மனித வளங்கள் சரியாக உச்சமாக பயன்படுத்த வேண்டும். அதாவது மனித வளங்களை உச்சமாக பயன்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பு ஏற்படும். அதிகமாக மேலேத்திய நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் துறை சார்ந்த ரீதியிலே கட்டிடங்கள், வீதிகள், பாலங்கள், துறைமுகங்கள் என்பன அபிவிருத்தி செய்யப்பட்டாலும் அதே நேரம் அந்த இடங்களில் உள்ள அந்த நாட்டில் உள்ள மனித வளங்கள் உச்சமாக பயன்படுத்துகின்ற பொழுது, அந்த உச்ச வீரியம் அடைகின்ற பொழுதுதான் அந்த நாடு ஒரு சிறப்பான ஒரு நாடாக இருக்கும். அனைத்து இது இந்த நாடு ஒரு பல்லினத்தன்மை கொண்ட நாடு, அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய நாடு. இந்த நாடானது இன்னும் மத பேதமற்ற ஒரு நாடாக கட்டி எழுப்ப வேண்டும். இந்த நாட்டிலே கடந்த கால யுத்தத்தினால்தான் இற்றவரையிலும் இந்த அழிவுகளும் இந்த படுகடன் வீதம் கூடுனதற்கு காரணம் நாட்டில் ஏற்பட்ட யுத்தம். இந்த 30 வருட அல்லது 40 வருட யுத்தத்தினாலே இந்த நாடு மிகவும் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள பொருளாதாரம் வலுவிழந்திருக்கின்றது. ஆகவே இந்த வலுவிழந்த பொருளாதாரத்தை நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டின் மக்கள், இலங்கை மக்கள் என்ற எண்ணக்கருக்கு அமைய நாங்கள் அதனை கட்டியெழுப்புகின்ற பொழுதுதான் எங்களது எதிர்கால சந்ததியினரை சிறப்பாக நாங்கள் வாழ வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த நாட்டிலே இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குகின்ற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் நாங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சபையிலே முன்னெடுக்கப்படுகின்ற சிறந்த கொள்கைகளை நாங்கள் அமுல்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி இன பேத மதம் என்ற போர்வையில் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. மேலும் சேவைகளை எடுத்துக்கொண்டால் சேவைகளுக்குரிய வரியானது கூடுதலாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மறைமுகமாக சேவைகளிலும் வரி உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டாலும் சில பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது, அது பாராட்டுக்குரிய விடயம். ஆனாலும் அந்த குறைக்கப்பட்ட விலைகள் நிரந்தரமாக அந்த விலைகளை விலை ஏற்றாமல் அந்த குறைக்கப்பட்ட விலைகள் அதே அளவிலே பேணப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஆனாலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைக்கப்பட்டு மீண்டும் 6 மாதம் அல்லது 1 வருடத்தினாலே இந்த விலைகள் கூட்டப்படுமானால் உண்மையாக இந்த ஏழை மக்கள், வறிய மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற நிலை காணப்படுகின்றது. மேலும் காபன் வரியை எடுத்துக்கொண்டால் காபன் வரி என்பது அந்த வரியின் தாக்கம் ஒட்டுமொத்தமான வறிய மக்கள் மீதுதான் அந்த தாக்கம் கூடுதலாக காணப்படும். அதாவது காபன் வரி என்பது அனைத்து வாகனங்களுக்கும் அந்த வரி உள்வாங்கப்படுகின்ற பொழுது அந்த சுமையானது அந்த வாகன உரிமையாளர்கள் அல்லது அந்த வாகனங்களை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் அந்த தங்களது கட்டணங்களை கூட்டி அந்த வரி சுமையை பொதுமக்கள் மீது திணிக்கின்ற ஒரு நிலை காணப்படும். ஆகவே ஒரு கொள்கையை உருவாக்கி அப்படி வருகின்ற அந்த காபன் வரியினாலே ஏற்படுகின்ற அதிகரிப்பு பொதுமக்கள் மீது தாக்காத விதத்திலே அரசானது அதற்கான ஒரு நெறிமுறையை, ஒரு பொறிமுறையை கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். அதே நேரம் மின்சார பஸ்கள் அல்லது மின்சாரத்தில் இயங்குகின்ற பேட்டரியினால் இயங்குகின்ற பஸ்கள் மற்றும் ஓட்டோக்கள், கார்களில் உள்ள செயற்பாடை எடுத்துக்கொண்டால் அங்கு நாங்கள் பேட்டரியாலே இயங்குகின்ற செயற்பாடு இந்த நாட்டிலே உள்ள சூழலை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒரு பசுமையை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாலும் அந்த அதனை நடைமுறைப்படுத்துவதிலே பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆகவே மின்சாரத்தினாலே சார்ஜ் செய்யப்படுகின்ற பொழுது காலையிலும் அல்லது மாலையிலோ நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் சார்ஜ் செய்வதிலே அனைத்து வாகனங்களும் சார்ஜ் செய்வதிலே பாரிய ஒரு சிக்கல் பாரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. ஒரே நேரத்திலே இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் இருக்கும். ஏனென்றால் மின்சாரமானது அந்த மின்சாரம் குறைவாக காணப்படுகின்ற நேரத்திலே அதை நடைமுறைப்படுத்த இயலாமல் இருக்கும். ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அதே நேரம் இப்படிப்பட்ட வாகனங்களை ஏசி மற்றும் வேறு தேவைகளை கூடுதலான வேகம் என்ற விடயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்து இதை செயற்படுத்த முடியாமல் காணப்படும். ஆகவே இதனை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதற்குரிய சிறந்த ஒரு முறையை ஏற்படுத்தி தடங்கள் இல்லாமல் அதாவது நேரத்தை மிச்சம் பிடித்து நேர காலத்தை கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட வாகனங்களுக்குரிய செயற்பாடை அதில் முன்னெடுக்க வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. மேலும் கல்வியை எடுத்துக்கொண்டால் அங்கு கல்வி என்பது கல்விக்காக போனவரிடத்திலே வரவு செலவு திட்டத்திலே அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் செலவழிக்கப்பட்ட நிதி மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் இன்று நாங்கள் எங்களது பிரதேசங்களிலே உதாரணமாக எங்களது பாடசாலைகள் பல பாடசாலைகள் அம்பாறை மட்டக்களப்பு போன்ற பாடசாலைகளிலே பல பாடசாலைகளிலே கட்டிடங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த கட்டிடங்கள் அங்கு கட்டப்படுவதற்கு உரிய அந்த செயற்பாடு நடைபெறவில்லை. நாங்களும் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கமானது கட்டிடங்கள் அமைப்பதற்காக பல கட்டிடங்கள் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று மக்களிடம் மாணவர்களிடம் ஆசிரியர்களிடம் வாக்குறுதிகளை அளித்தோம். ஏனென்றால் நாங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பித்தான் நாங்கள் மக்களிடம் சொல்லுகின்றோம். ஆனாலும் அந்த இடத்திலே அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பிரதேசங்களில் முக்கியமாக கட்டிடங்கள் தேவை. ஆனால் அந்த கட்டிடங்கள் அங்கு கட்டப்படவில்லை. அந்த கட்டிடங்கள் கட்டப்படாமல் விடுவதனால் ஆனால் வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கு அதனை செலவழிக்கவில்லை. அதே நேரம் அந்த இடத்திலே சில பில்டிங்கள் சில கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் கூட நிதிகள் வழங்கப்படாமல் அந்த குறையாக அந்த கட்டிடங்கள் நிறுத்தப்பட்ட நிலை காணப்படுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைகளை கருத்தில் கொண்டு ஒதுக்கப்படுகின்ற நிதி சரியான முறையில் ஒதுக்க வேண்டும். இங்கு வெளிப்படைத்தன்மையாக இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது மிகவும் சிறந்ததாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் சரியான ஒரு நிர்வாகம் சரியான ஒரு முகாமைத்துவம் இருக்குமானால் எங்களுக்கு எவ்வளவு நிதி இந்த வரவு செலவு திட்டத்தில் வேண்டும் எவ்வளவு நிதி செலவழிக்கப்பட வேண்டும் என்பது சரியாக கணக்கிட வேண்டும். ஆனால் அந்த வித்தியாசம் என்பது பாரியளவிலே வரக்கூடாது. ஒரு சிறு தொகையிலே வித்தியாசம் வருகின்ற பொழுது அது ஒரு வலு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் செலவழிக்கப்படுகின்ற நிதிக்கும் பாரிய வித்தியாசங்கள் ஏற்படுகின்றது வந்து ஒரு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக காணப்படும். ஆகவே வரவு செலவு திட்டத்தில் உண்மையாக செலவழிக்கப்படுகின்ற நிதியை மட்டும் அந்த வரவு செலவு திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது எங்களது கருத்தாக இருக்கின்றது. மேலும் இந்த இடத்திலே மாணவர்களுக்கான படித்து முடிந்த ஓலெவல் ஏலெவல் மற்றும் பல்கலைக்கழகத்தில் படித்து முடிந்த மாணவர்களுக்காக அவர்களை தொழில் வாய்ப்பு பெறுவது முக்கியமாக இருக்கின்றது. இங்கு இந்த நாட்டிலே மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது தொழில் வாய்ப்பு. இந்த தொழில் வாய்ப்பு என்பது சரியாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த தொழில் வாய்ப்பு சரியாக உருவாக்குகின்ற அதே நேரம் அந்த தொழில்களை பெறுகின்றவர்கள் ஒரு சிறந்த முறையிலே வினைத்துறன் இயங்கி இந்த நாட்டுக்கு உச்ச லாபத்தை கொடுக்க வேண்டும். அப்படியான தொழில்துறைகளை உருவாக்க வேண்டும். இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை அல்லது பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற மாணவர்களை உள்வாங்கி அந்த மாணவர்களின் தொழிற்பயிற்சி வழங்கி அந்த தொழிற்பயிற்சியின் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற பொழுது இந்த நாட்டிலே தொழில் வாய்ப்பு என்ற அந்த கோரிக்கை அது மக்கள் மிகவும் இக்கட்டான நிலைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து இளைஞர்களையும் யுவதிகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிலே தொழில் வாய்ப்பு என்பதனைத்தான் கூடுதலாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தொழில் வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் பாடசாலைகளிலே கூடுதலான மாணவர்கள் ஓலெவல் ஏலெவல் அல்லது பல்கலைக்கழகத்திலே வெளியாகி வீதி வழியிலே எந்தவித தொழிலும் அற்று தொழில் வாய்ப்பு வீதி வழியிலே இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது இந்த நாட்டில் உள்ள பெரியொரு வளம், மனித வளம். அந்த மனித வளம் வீதி வழியிலே வீணடிக்கப்பட்டு இருப்பது இந்த நாட்டுக்கு ஒரு இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் பாரிய பின்னடைவு ஏற்படுகின்றது. ஆகவே அது மட்டுமல்ல, கலாச்சார சீர்கேடுகள் ஏனைய துஷ்பிரயங்களும் இப்படிப்பட்ட நிலை. அதாவது இந்த அரசு சரியான முறையிலே அவர்களுக்கு தொழிற்பயிற்சியை வழங்கி தொழில்களை உருவாக்கி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துமானால் இந்த நாட்டிலே அந்த இளைஞர்கள் யுவதிகள் வேறு திசைக்கு செல்லாமல் தங்களது இந்த நாட்டை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய துறைகளுக்கு அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட தொழில்துறைகளை வளர்க்குகின்ற அந்த செயற்பாடுகளிலே இந்த அரசு கூடுதலான முயற்சி எடுத்து இந்த மாணவர்களை ஒருமித்து கட்டியெழுப்பி அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. மேலும் நீர்ப்பாசனத்துக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நீர்ப்பாசனத்துக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் எங்களது பிரதேசங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இங்கு வடகிழக்கிலே கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு பாராட்ட வேண்டும். அமைச்சரவர்கள், நிதி அமைச்சரவர்கள் ஒரு வித்தியாசமான வரவு செலவு திட்டத்தை உண்மையிலே தயாரித்திருக்கின்றார். கடந்த காலங்களிலே பல அரசாங்கங்களின் நிதி அமைச்சர்கள் வரவு செலவு திட்டத்தை தயாரித்தார்கள். ஏன் இந்த அரசாங்கத்திலும் கூட நிதி அமைச்சர்கள் பல வரவு செலவு திட்டத்தை தயாரித்திருந்தார்கள். ஆனாலும் இன்று இந்த 2018 நீலப்பசுமை வரவு செலவு திட்டமானது ஒரு வித்தியாசமான முறையிலே முன்னெடுக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு வரவு செலவு திட்டம், எதிர்காலத்தை மையப்படுத்தி நடைபெறுகின்ற ஒரு வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டமானது அனைத்து இன மத வேறுபாடுகள் அற்று அனைவருக்கும் சமத்துவமாக அந்த வரவு செலவு திட்டத்தின் நன்மைகள் கிடைக்க வேண்டும். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த வகையிலே வடக்குக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மிகவும் சிறந்ததாக காணப்படுகின்றது. வடக்கு உண்மையாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு பலதரப்பட்ட இழப்புகளை சந்தித்த மக்களுக்காக நாங்கள் நிவாரணம் வழங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே அதாவது வலுவிழந்து யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு கால்கள் அங்கவீனர்களாக இருக்கின்ற போராளிகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாகவும் இந்த வரவு செலவு திட்டம் சில கருத்திட்டங்களை முன்வைத்திருக்கின்றது. உண்மையிலே அவர்களுக்குரிய அந்த தொழிற்பயிற்சிகளை வழங்கி அந்த தொழிற்பயிற்சிகளை அவர்களுக்கு சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தொழிலை வழங்குவதற்குரிய அந்த தொழில் முயற்சிகளை வழங்குவதற்குரிய உருவாக்கத்தையும் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த தொழில் வாய்ப்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற தொழில் சான்றிதழை மட்டுமில்லாமல் அந்த தொழில் முயற்சிகளையும் உருவாக்கக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு அந்த அமைப்புகளை ஏற்படுத்தி அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இங்கு 5 பேர் கொண்டவர்களுக்கு 50% மானியம் அரசு பொறுப்பெடுப்பது போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த விடயங்களிலே அரசு ஒரு பொறுமுறையை உருவாக்க வேண்டும். எந்தெந்த நிறுவனங்களிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டும், அதாவது அந்த நிறுவனங்கள், அதாவது தனியார் துறையோ அல்லது அரசு துறையோ, அதனை அரசு சரியான முறையில் அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய வழிகளை அந்த வாய்ப்புகளை அரசு தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் உருவாக்குகின்ற பொழுது சில கருத்து முரண்பாடுகள், சில தேவையற்ற கருத்துக்கள் உள்வாங்கப்படுவதனால் அவர்களை அந்த இடத்திலே வேலையில் சேர்ப்பதிலே சில தடங்கல்கள் காணப்படும். ஆகவே அரசு ஒரு சிறந்த ஒரு பொறுமுறையை உருவாக்கி அப்படி முன்னாள் போராளிகள், வலுவிழந்தவர்கள், விதவையாக்கப்பட்டவர்கள் போன்றவர்களை கருத்தில் எடுத்து அவர்களுக்குரிய அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதே போல
தான்
இன்று சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டால் வடக்கிலே அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கிழக்கை எடுத்துக்கொண்டால் கிழக்கில் உள்ள தமிழ் பிரதேசங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டால் சுகாதாரத்துக்காக பலதரப்பட்ட பிரதேச வைத்தியசாலைகள், ஏனைய வைத்தியசாலைகளுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தும் கூட ஆதார வைத்தியசாலையாக திருக்கோவிலிலே ஆதார வைத்தியசாலையாக கிட்டத்தட்ட 120 வருடம் பழமையான ஆதார வைத்தியசாலை இருக்கின்ற அந்த ஆதார வைத்தியசாலையை நீங்கள் பார்க்க போனால் அங்கு எந்த விதமான கட்டிட வசதிகளோ எந்த விதமான வசதிகளோ அற்ற நிலையிலே காணப்படுகின்றது. ஆனால் அதற்கு திருக்கோவில் தமிழ் நகரமாக இருக்கின்ற அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்களை எடுத்து நோக்குங்களானால் அங்கு பிரதேச வைத்தியசாலை இந்த ஆதார வைத்தியசாலையை விட உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது. ஆகவே இங்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பிரதேச வைத்தியசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நிதி அமைச்சானது இதனை கருத்திற்கொண்டு இந்த ஆதார வைத்தியசாலைக்கு திருக்கோவில் உள்ள ஆதார வைத்தியசாலைக்கு நிதியை நீங்கள் கூடுதலாக ஒதுக்கித்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் வைத்தியசாலை என்பது உண்மையிலே அனைத்து மக்களும் பிரயோசனப்படுகின்றோண்டு இந்த வைத்தியசாலை ஒரு 120 வருடம் பழமையான வைத்தியசாலையை நாங்கள் கவனிக்காமல் விடக்கூடாது. ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கம் அதற்குரிய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும். அதே போலதான் விளையாட்டுத் துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 5 தமிழ் பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த பிரதேச செயலகங்களுக்கு விளையாட்டு அமைச்சினாலே எந்த விதமான நிதியும் கடந்த வருடத்திலே இந்த வருடத்திலே ஒதுக்கப்படவில்லை. அது உண்மையிலே மிகவும் பாதிப்புக்குரியது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள், யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள், உயிர்களை இழந்தவர்கள், வலுவிழந்து இருக்கின்றவர்கள், ஆனால் அந்த மக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கிருக்கின்ற அமைச்சுக்கள் சில அமைச்சுக்கள் சிறந்த முறையிலே உதாரணமாக வீதி அபிவிருத்தி அமைச்சு கௌரவ அமைச்சர் லக்ஷ்மங்கிரியலே போன்றவர்கள் உண்மையிலே அங்கே கூடுதலான நிதிகளை ஒதுக்கி அது மட்டுமல்ல சஜித் பிரேமதாசா அமைச்சர் அவர்கள் கூடுதலான நிதி ஒதுக்கி அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதேசங்களை மையப்படுத்தி கூடுதலான வேலை திட்டங்கள் செய்கின்ற அவர்களை பாராட்டுகின்றோம். அதேபோல் இன்று பார்த்தால் விளையாட்டுத்துறை அமைச்சில் எந்தவித நிதியும் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இங்கு இந்த வரசுலத்தூட்டத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகளை அந்த இடங்களுக்கு செலவழிக்க வேண்டும். அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அது இளைஞர்கள், யுவதிகள், இளைஞர்களை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. விளையாட்டு என்பது இளைஞர்களை மையப்படுத்தியதாக இருப்பதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் திசை தப்பி அல்லது இனமதத்தை மையப்படுத்தி செயற்படுகின்ற செயற்பாடிலே ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் இப்படியான செயற்பாடு அங்கு இனத்தை அல்லது மதத்தை மையப்படுத்தியதாக அந்த மாவட்டத்திலே அந்த அமைச்சர்கள் செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதே போலதான் நகர அபிவிருத்தி திட்டம். நகர அபிவிருத்தி திட்டம் என்பது உதாரணமாக கல்முனை என்ற நகரத்துக்கு நகர அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்வதற்காக நிதி ஒதுக்கப்படுகின்ற பொழுது அந்த பிரதேசத்தில் உள்ள பிரதிநிதிகளை கலந்து ஆலோசிக்காமல் நகர அபிவிருத்தி திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நகர அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதியை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் அது தமிழர்களின் பிரதித்துவத்தை குறைக்கின்ற விதத்தில் தமிழர்களின் சனத்தொகை அடர்த்தியை குறைக்கின்ற வகையிலே வேறு இனத்தவர்களை அந்த இடத்திலே குடியமர்த்தி அந்த இடத்திலே தமிழர்களின் இருப்பை கேள்விக்குறியாகின்ற விடயங்கள் அனைத்தும் ஒரு பாரதூரமான செயற்பாடாக இருக்கின்றது. ஆகவே அந்த பிரதேசத்தில் உள்ள தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களை
அனைத்து
மக்களையும் இணைத்ததாக செயற்பட வேண்டும். அதே போலதான் ஒளிவிலிருந்து பொத்திவில் திருக்கோவில் வரையிலான பிரதேசங்களில் கடல் அரிப்பினாலே மிகவும் பாதிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அது கிட்டத்தட்ட 100 மீட்டர் 200 மீட்டர் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதிகமான இழப்புகளை சந்திருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட கரையோர பாதுகாப்பிலே அப்படிப்பட்ட இடங்களுக்கு நிதிகளை கூட இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க வேண்டும். அது ஒதுக்கப்படவில்லை. கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டு இந்த வரவு செலவு திட்டமானது தயாரி அளித்த எங்களது நிதி அமைச்சருக்கு நன்றியை கூறி, இந்த வரவு செலவு திட்டம் சிறந்த முறையிலே எதிர்காலத்தை மையப்படுத்தியதாக செயற்பட வேண்டும், அதனை சிறந்த பொறுமுறையுடாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
கரு லக்ஷ்மன் யாப அபியாதன மெத்துமா இட்ட பிரதம நியோஜக காரக சபாபித்துமா மூலா சென்று பெண்ணியத்தை
Honorable Minister, you continue.
Garu Karak Swaswa Vatthumani, Ma Behevinma Satruyanava, Devanavar Ayavakiyavime Vibadeta Adakatuvima Avasthavak Labhiyum Pilibandha, Ape Aarthike Atishenma Thirnatmaka Avasthavak, Goliyaha Kalapiya Aarthikeda Mita Samantarava හැසිරීමේ රටාව වෙනසක් වෙලා තියෙන මේ අවස්ථාවේ මා දකින්නේ ඕනම රටක ආර්ථිකයේ ඉදිරිය තීරණය කිරීම සම්බන්ධයෙන් සවිශේෂ ප්‍රතිපත්තිමය තීන්දුව රාශියක් ගත යුතු අවස්ථාවක් කියලා. ඒ නිසා මුදල් ඇමතුමාගේ අයවැයේ මා ස්තුතිවන්ත වෙනවා. අතීතයට දීර්ඝ කාලයක් ගැරහීමක් නැතුව වර්තමානයේ ප්‍රශංසාවකුත් නැතුව ලොකු අනාගතයේ සිහින මවන්නෙත් නැතුව යථාර්ථව යම් යම් කාරණා මේ අයවැය තුළ ඉදිරිපත් කරලා තියෙනවා. අපි අයවැයක් දිහා බලනකොට කරුණු හතරක් මුල් කරගෙන තමයි අයවැයක් අවස්ථාවකදී අපි බලන්නේ. ඒ පළවෙනි එක ක්ෂණිකව රටේ තියෙන ප්‍රශ්නවලට ජනතාවගේ තියෙන දැවෙන ප්‍රශ්නවලට කොතරම් දුරට ක්ෂණිකව තියෙන ආර්ථික රටාව තුළ විසඳුමක් දෙන්න පුළුවන්ද කියලා. දෙවැනි කාරණය මේ අයවැය තුළ දීර්ඝකාලීන ආයෝජනයට මොකද්ද කරලා තියෙන්නේ කියලා. තුන්වැනි කාරණය ආර්ථිකයේ තියෙන අයවැයක තියෙන මූලධර්ම වලට මේක ගැලපෙනවද කියලා. එකක් ආර්ථික කළමනාකාරීත්වය, ඒ වගේම අයවැය හිගය, මේ සම්බන්ධයෙන් මූල්‍යමය රාමුව තුළ මොන ආකාරයටද ක්‍රියා කරලා තියෙන්නේ කියලා. හතරවැනි කාරණේ තමයි ආර්ථිකයේ වර්ධනය, ඒ වගේම සේවා නියුක්තිය, උද්දමනය වැනි කාරණා පිළිබඳ මේ සාර්ව ආර්ථික අරමුණු වලට මොකද්ද තියෙන බලපෑම කියන කාරණේ තමයි අනිත් හතරවෙනි කාරණේ. මේ කාරණා හතර අරගෙන බැලුවම උත්සාහයක් කරලා තියෙනවා ජීවන වියදමේ යම් අඩුවීමකට ගන්න ක්ෂණික පියවර කීපයක් කොහොමද ගන්න කියලා. නමුත් මේ අපි පිළිගත ඇති එක කාරණයක් තියෙනවා. අපිට මේ කාලය ඇතුළත මං හිතන්නේ අපි කවුරු ආණ්ඩු කරත් විශාල සහන දෙන්න පුළුවන් රටාවක් ආර්ථිකය තුළ නැහැ. අපේ ආර්ථිකය නෙවෙයි ලෝක ආර්ථිකය තුළත් මං හිතන්නේ 2017න් පස්සේ ලෝක ආර්ථිකය අපේක්ෂා කරපු මට්ටමකට ඇවිල්ලා නැහැ. අද මුළු ලෝකෙම සමස්ත ආර්ථික වර්ධන වේගය 2%ක වගේ වේගයක තමයි සමස්ත ආර්ථික වර්ධන වේගය ලෝකේ තියෙන්නේ. අපි ගත්තොත් කලාපේ මහා ආර්ථික වර්ධන වේගයක් ඇතිවෙච්ච චීනය ඉන්දියාව වගේ රටවල් වල ඉලක්ක සපුරා ගන්න පුළුවන්කමක් ලැබිලා නැහැ. අද චීනයේ 12% ආර්ථික වර්ධන වේගයක් බලාපොරොත්තුෙන් මීට අවුරුදු 4කට 5කට ඉදිරි පස්සේ චීනය තමන්ගේ ඉලක්කය 12% කියලා තිබුණත් 7%ක ඉලක්කයකටත් ලං වෙන තත්ත්වයකට පහත බැසීමක් තියෙනවා ආර්ථිකය. ඉන්දියාව ගත්තත් ඉන්දියාවේ ආර්ථිකය තුළ ඒ තත්ත්වය තියෙනවා. ඒ වගේම පකිස්තානය, බංගලිදේශය, ජපානය වගේ රටවල් වලත් කැපී පෙනෙන ආර්ථික වර්ධන වේගයක් ඇති වෙලා නැහැ. ඉතින් ගෝලීය වශයෙන් ඉන්ධන මිලේ අඩුවීමක් සිද්ධ වුණා. නමුත් මේ ඉන්ධන මිල අඩුවීම තුළ අපි බලාපොරොත්තු වෙන දේ ලෝකේ දැරිලා නැහැ. අද ලෝකේ භාණ්ඩ මිලදී ගැනීමේ හැකියාවක් ජනතාව අතර අඩු වෙලා තියෙනවා. ඒ නිසා ඉන්ධන මිල අඩුවීම තුළ නිෂ්පාදන ශේෂ්ත්‍රය වැඩි කරගන්න උත්සාහ කරත් නිෂ්පාදන ශේෂ්ත්‍රය තුළ බඩු කොච්චර නිෂ්පාදනය කරත් ලෝකයේ මිනිස්සුන්ගේ ආර්ථික ශක්තිය අඩු වෙලා තියෙනවා. අද ලෝකයේ මිලදී ගැනීමේ හැකියාව අඩු වෙලා තියෙනවා. මෙන්න මෙවැනි පසුබිමක් තුන තමයි මං හිතන්නේ අපිට මේ පිළිබඳ හිතන්න වෙන්නේ. රැකියා උත්පාදන ආදායම පුළුල් වීම, ඒ වගේම දේශීය හා ජාතික ඉතිරි කිරීම් වල පහට වැටීම, පොලි අනුපාතයේ ඉහළ ගිය මූල්‍ය වෙළඳ පොළ කඩා වැටීම, බැංකු සහ රක්ෂණ සමාගම් ගණනාවක් වසා දැමීම මේ ලෝක ආර්ථිකය තුළ අපි දකින අවපාතයන් තමයි අපි දකින. ඒ නිසා අද ඉදිරිපත් කරන අයවැයක දීර්ඝකාලීන දැක්මක් තියෙන්න ඕන තාවකාලික විසඳුම් වලට වඩා. මෙවැනි තත්ත්වයක් උඩ මං හිතන්නේ අපිට සාකච්ඡාවෙන් සම්මුතියෙන් එකගතාවෙන් ප්‍රශ්න ජය ගැනීම පිළිබඳ මං හිතන්නේ ස්ථාවර සමාජය තුළ ස්ථාපිත වෙලා තියෙනවා සාකච්ඡා කරන්න පුළුවන්. ඒ වගේම අදහස් ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ඒ වගේම ඒ පිළිබඳ තර්ක විතර කරන්න පුළුවන්. ඒ සම්බන්ධයෙන් සමාජ මතයක් ගොඩනගන්න පුළුවන් කියන එකක් සමාජය තුළ යම් විශ්වාසයක් මතුවෙලා තියෙනවා. ඒ නිසා අපිට අද තියෙන්නේ අර කතාවක් තියෙනවා හැලියේ කුණු නෑඹිලියෙන් වහන්න උත්සාහ නොගත යුතුයි කියලා. ඉතින් ඒ වගේ මං හිතන්නේ අපේ තියෙන යථාර්ථය පිළිබඳ අපි යම්කිසි අවබෝධයක් ගන්න ඕන රටේම තියෙන යථාර්ථය පිළිබඳ. අද ලෝකයේ දියුණු රටවල් බොහොමයක් ඒවායේ ප්‍රගතිය අත්පත් කරගෙන තියෙන ආකාරය පිළිබඳ අපි ආපහු හැරිලා බලන්න ඕන. මං හිතන්නේ ව්‍යවසාය සංස්කෘතියක් තුළ විතරයි ලෝකයේ ආර්ථිකය ශක්තිමත් කරගෙන තියෙන ලෝකයේ අමාරු බැරෑරුම් අවස්ථාවලද. ඒ වගේම පසුගිය වසර 70 නිදහස ලබල වසර 70ක් ඇතුළත අපිට සතුටු විය හැකි ප්‍රගතියක් අත්පත් කර ගැනීමට නොහැකි තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. අපි ඒක පිටිපස්සට හැරලා බැලුවොත් රටේ ආර්ථික වර්ධනය පසුගිය වසර 70 සාමාන්‍ය විදියට බැලුවොත් 5% ඉක්මෝල යන්න පුළුවන්කමක් ලැබිලා නැහැ. සේවා ව්‍යුක්තිය 5% ඉඳලා 10 දක්වා අතර දෝලණය වෙලා තියෙනවා මේ කාලය ඇතුළත. ඒ වගේම ග්‍රාමීය හා වතුකරයේ ජනගහණයෙන් 20% තවමත් දිළිඳුකමින් පෙළෙනවා. පවුල් 14 ලක්ෂයක් තවමත් සමෘද්ධි සහනාධාරය තුළ ඉන්නවා. එතකොට ඒත් නිසි සහනාධාරයක් ඒ 14 ලක්ෂය තුළ සතුරක් ඇති වෙලා නැහැ. ඒ වගේම ණය දීර්ඝකාලීන ප්‍රශ්නයක් බවට අපේ රටේ පත් වෙලා තියෙනවා. විදේශී මතය අපෙන ප්‍රමාණය ක්‍රමානුකූලව වැඩි වෙලා තියෙනවා. පොලි අනුපාතයේ 20% දක්වා ඉක්මවල ගිහිලා තියෙනවා. ණය පහර ඇරින් වැඩි වෙලා තියෙනවා. නව රැකියා උත්පාදන සීමා වෙලා තියෙනවා. මේ ලෝකාර්ථිකෙත් එක්ක අපිට බලපාපු එක. එතකොට රාජ්‍ය ආදායම අපි ඔ රටක රාජ්‍ය ආදායම 20% අපි වගේ රටක 20% රාජ්‍ය ආදායම නැත්තම් කළමනාකරණය ආර්ථික කළමනාකරණයක් කරන්න පුළුවන් කමක් නැහැ. අපේ 1994 ඉඳලා අපි මොනතරම් සංවර්ධනය කරත් මොනතරම් මහා පරිමාණ ව්‍යාපාර කරත් රාජ්‍ය ආදායම 11, 12, 13 දක්වා අඩු වෙලා තියෙනවා. මේ පසුගිය වර්ෂ දෙක විතරක් 2% වැඩිවීමක් වෙලා තියෙනවා. ඒක සාමාන්‍ය සමස්තයක් හැටියට ගත්තොත් 41% වර්ධනයක් සිද්ධ වෙලා තියෙනවා යම් යම් වෙනස් වීම් තුළ. ඒ නිසා ආහාර සුරක්ෂිතභාවය පිළිබඳ දීර්ඝකාලීන ප්‍රශ්නයක් ඇති වෙලා තියෙනවා. එතකොට අපි තරුණ කැරලි 3ක් මේ රටේ 102,000ක් පමණ පිරිසක් ජීවිත අහිමි වෙලා තියෙනවා මේ වෙනුවට. පුරවැසියන් මිලියන 3කට ආසන්න පිරිසක් මේ වෙනකොට රට හැරලා ගිහිල්ලා තියෙනවා. ඒ නිසා අපි පිටිපස්සට හැරලා බැලුවාම අපි කොච්චර කතා කරත් මේ 2000 ලැබිලා අවුරුදු 70 තුළ මේ ප්‍රගතිය අපිට අත්කරගන්න පුළුවන් කමක් ලැබිලා නැහැ. රාජ්‍යංශයේ පමණක් පුල් කරලා සියලු ගැටලු විසඳ හැකියි කියලා අපේ ලෝකයේ කිසිම රටක් පිළිගන්නේ නැහැ. ඒ නිසා පෞද්ගලිකංශය සහ රාජ්‍යංශය කියන දෙකම ශක්තිමත් මං හිතන්නේ ඉදිරියට යන්න ඕන. ඒ වගේම අපිට කාරණා කීපයක් පිළිබඳ මේ වෙලාවේ බලන්න ඕන. එකක් මේ අයවැය සුවිශේෂී එක ලක්ෂණයක් තියෙනවා. ඒ තමයි ශ්‍රී ලංකාව තුළ ව්‍යවසාය සංස්කෘතියක් ගොඩනැගීම සඳහා අවස්ථාවක් සැලසීම කියන එක. මම දැක්කා පහුගිය දින කීපෙම පුවත්පත්වල තනි පිටුවක් පළ වෙලා තියෙනවා මේ ව්‍යවසායකයන් සඳහා. මොකද දෙවනි ලෝක යුද්ධයෙන් පස්සේ ජපානය වැටිච්ච වෙලාවේ ජපානයේ විරකියාව 24% වෙලා තියෙනවා. ආර්ථික වර්ධන වේගය ඍණ වෙලා තියෙනවා වැටිච්ච වෙලාවේ. හැබැයි ජපානයේ සමාගම් 5යි. එක කවසාකි, සෝනි, පැනසොනික් මේ වගේ සමාගම් 5ක් ව්‍යවසායකයන් 5 දෙනා ජපානයේ නැගිටවන්න පටන් ගත්තේ. ඒ ව්‍යවසායකයන් 5 දෙනාගෙන් ව්‍යවසායකයන් 125 දක්වා අවුරුදු 2ක් ඇතුළත ජපානයට ගොඩනගන්න පුළුවන්කම ලැබුණා. ඒ නිසා ජපානය ඒ වෙලාවේ ජපාන අගමැතිතුමා කියව ප්‍රකාශයක්. එතුමා කියනවා අපි ආසියානු අය බව ඇත්ත. හැබැයි අපි දැන් හිතන්න ඕන අපි යුරෝපය අය හිටියට. මොකද අපිට සීමා බන්ධන දැන් තියෙන්න බෑ. මේ සීමා බන්ධන අපි බිඳගෙන ඉදිරියට යා යුතුයි කියලා ඔහුගේ ප්‍රකාශය තිබුණා. ඒ නිසා පහුගිය කාලය ඇතුළත දෙවැනි ලෝක යුද්ධයෙන් පස්සේ ජපාන් අධිරාජ්‍ය විවසායකයන් අමතමින් ඒ කරපු ප්‍රකාශයත් එක්ක ජපානයේ ආර්ථිකය ඉතාමත්ම ශක්තිමත් පට්ටමකට ගේන්න පුළුවන්කම ලැබුණා. දෙවැනි ලෝක යුද්ධෙන් පස්සේ විනාශ වුණු ජපානය ලෝකයේ අනිත් රටවල් වලට ආධාර දෙන මට්ටමට, අනිත් රටවල් වලට ණය දෙන මට්ටමට කෙටි කාලයක් ඇතුළත තමන්ගේ ශක්තියෙන් ව්‍යවසාය ආර්ථිකයක් තුළ දියුණු වුණු මෑතකදී ආසියාවේ අපි දැකපු ඉතාමත්ම ප්‍රබල කැපවීමක් කරපු රටක් හැටියට අපි දකිනවා. ඒ නිසා නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි, අපි මැලේසියාව, තායිලන්තය, ඉන්දියාව, කොරියාව, චීනය මේ ඕනම රටක් ගත්තම ඒ තියෙන්නේ ව්‍යවසායකයන් නිසා නැගිටපු රටවල්. ඒ නිසා ව්‍යවසායක ආර්ථිකයකට මේකේ ප්‍රවිෂ්ට වීම වැදගත් කරලා තියෙනවා. මොකද ව්‍යවසාය ආර්ථිකයක් තුළ අද මේකේ ඉදිරිපත් කරපු එක කාරණයක් එක්සිම් බැංකෝ වගේ බැංකුවක් පිහිටවලා ව්‍යවසායකයන් දිරිමත් කරන්න ණයක්‍රමය සහ ආධාර ක්‍රමයක් ලබල දීලා වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් නම් මං හිතන්නේ අපිට ඒ ශක්තිය ලබා ගන්න පුළුවන්. අපි මොන විදිහට කල්පනා කරත් අපිට රාජ්‍ය ආදායම සහ වියදම සීමා රාජ්‍ය ආදායම වැඩි කරලා වියදම කළමනාකාරීත්වයක් ඇති නොකර මොන විදියකවත් අපි බලාපොරොත්තු වන කිසිම ආණ්ඩුවකට සහනයක් හෝ බලාපොරොත්තු වන ණය වලින් ගැලවීමක් හෝ අපේ ආර්ථිකය තුළ අපිට කළමනාකාරීත්වයක් කිරීම ඉතාමත්ම අපහසු වෙලා තියෙනවා. ඒ නිසා මේක ඉතාමත්ම වැදගත් වෙන්නේ අද අපේ රට පැමිණෙන විදේශීය ආයෝජකයන්, දේශීය ආයෝජකයන් තවමත් ඔවුන්ට අවශ්‍ය දේ අපෙන් ලැබෙනවද කියන එක කාරණේ. එතකොට ඔවුන්ට විවිධ තියෙන බාධක, ඒ සියලු දේවල් වෙනස් කරමින් යන ආර්ථිකයක් තුළ විතරයි අපිට යන්න පුළුවන්කම ලැබෙන්නේ. ඒ නිසා සිංගප්පූරුව වගේ රටක් හුවමාරු ආර්ථිකය තුළ දියුණු වෙච්ච ආකාරය අපි බලන්න ඕන. මේ හුවමාරු ආර්ථිකය තුළ දියුණු වෙන්න තිබිච්ච නීති රීති ඔක්කොම ලිහිල් කරලා, හැබැයි ඒ ලිහිල් කරයි කියලා සංස්කෘතිය විනාශ වෙන්නේ නැහැ. ඒ ලිහිල් කරයි කියලා ඒගොල්ලගේ දේශීය සිංගප්පූරුව තුළ තියෙන ආරක්ෂාවට බාධාවක් ඇති වෙන්නේ නැහැ. අද ලෝකයේ හුවමාරු ආර්ථිකයේ ප්‍රබලම මධ්‍යස්ථානයක් පවට වෙච්ච සිංගප්පූරුවේ මේ සියලු දේ ආරක්ෂා කරගෙන තියෙනවා. කොහොමද ඒ තීන්දුව ගත්තේ? ලික්වන්යුන්ගේ පොත් දෙකක් තියෙනවා, සිංගප්පූරු කතන්දර කියන පොතත්, ඒ වගේම සිංගප්පූරුවේ අනිකුත් ආර්ථිකයේ ශක්තිමත් කර ගැනීම සඳහා තුන්වෙනි ලෝකයෙන් පළවෙනි ලෝකයට පිවිසුණු ආකාරය පිළිබඳවත් පොත් දෙකේ ඉතාමත් පැහැදිලිව තියෙනවා සිංගප්පූරුවේ ගත්ත තීන්දුව. දැන් සමහර විට අපි වගේ රටක සංස්කෘතියට බලපාන යම් යම් කාරණා නිසා අපිට තීන්දුව ගන්න බෑ. හැබැයි විවිධ ජාතීන්, විවිධ ආගම්මය ජීවත් වෙන සිංගප්පූරුව තුළ මේ සංස්කෘතියට කිසිම බලපෑමක් වෙලා නැහැ. ඒ සංස්කෘතියට බලපෑමක් වෙලා නැත්තේ ඒ රට තුළ තියෙන නීතිය, ඒ වගේම විනයගරුක බව, ඒ වගේම දූෂණයට එරෙහිව තියෙන යම්කිසි බලපෑම්, ඒ සහ නීතිය ක්‍රියාත්මක වීම, මේ කාරණා ඔක්කොම එක්ක මං හිතන්නේ විශාල වෙනසක් අපිට ඒ තුළ දකින්න වෙලා තියෙනවා. එතකොට දෙවැනි ලෝක යුද්ධයෙන් පස්සේ ජපානයේ ව්‍යවසාය සංවර්ධනය කර වගේම ඒ පවුල් පහෙන් ජපානය ආරම්භ කර වගේ අපි වගේ රටක මේ තරම් සම්පත් තියෙන රටක මං හිතන්නේ මේ බෙදීම් කැඩීම් මේ ඔක්කොම එක්ක අපිට තියෙන බරපතලම ගැටළු රාශියක් අපිට निराකරණය කරගන්න බැරි වෙලා නැහැ. ඒ නිසා අපි කලාපයේ ගෝලීය කලාපයේ ආර්ථිකයේ ගෝලීය ආර්ථිකයේ මේ සියලු දේවත් එක්ක මූණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඔබ දැක්ක පහුගිය වකවානුව ඇතුළත අපිට අපේ රටේ නිෂ්පා අපනයන ආදායම අඩු වෙලා තියෙනවා. ඒ වගේම අපේ රටේ අපනයන ආදායම වැඩි කරගන්න ඕන, අපනයන ආදායමත් එක්කම රාජ්‍ය ආදායම වැඩි කරගන්න ඕන. මේ රාජ්‍ය ආදායම සහ අපනයන ආදායම කියන දෙකම එක හා සමානව ඉස්සරහට යන්න ඕන. ඒ ඉස්සරහට යාම තුළ මේ අයවැය තුළ ව්‍යවසාය සංවර්ධනය සඳහා වූ යම්කිසි බලපෑමක් ඇති කරන්න, ඔවුන්ට දිරිමත් වැඩපිළක් ඇති කරන්න යම්කිසි අත්තිවාරමක් දාලා තියෙනවා. ඒ අත්තිවාරම තුළ අපි හැම අයවැයකම ඒ අත්තිවාරම දැම්මට ඒ අත්තිවාරම තුළ ඒ ඒවා ක්‍රියාත්මක කරන යාන්ත්‍රණයක් අපි හරියට ක්‍රියාත්මක නොකරොත්, ඒ යාන්ත්‍රණය ක්‍රියාත්මක නොකිරීම තුළ අපි බලාපොරොත්තු වෙන තැනට යන්නේ නැහැ. මම මේක දැක්ක තව එක හොඳක් තියෙනවා. අපි අයවැය ඉදිරිපත් කරනවා, නමුත් පසු විපරමක් නැහැ. පසු විපරම් කමිටුවක් මේකේ නිර්මාණය කරන්න යෝජනා කරලා තියෙනවා. ඒක තමයි ඉතාමත්ම අවශ්‍ය දේ. අපි රාජ්‍ය ආදායම කොච්චර දුරට වැඩි කරගන්න පුළුවන් වෙලා තියෙනවා, ඒක වැඩි කරගන්නවා නම් ඒක තියෙන ගැටලු මොනවාද? ව්‍යවසායකයන් සඳහා අපි ආධාර ණය දෙනවා නම් කොච්චර ව්‍යවසායකයන්ට ඒ ණය අපි ලබලා දීලා තියෙනවද? ඔවුන්ගේ ව්‍යවසායකයන් කොච්චර දුරට අපිට ශක්තිමත්ව ඉස්සරහට ගෙන යන්න පුළුවන්ද? ඒ තුල ඔවුන්ට තියෙන බාධා මොකද්ද? එතකොට අපිට තියෙන අවදානම් තත්ත්වයන් ඇති වුණාම ඒ අවදානම් තත්ත්වයන් තුල අපි කොහොමද මුණ දෙන්නේ? මොකද අපි වගේ රටක අද කලාපයේ බංගලිදේශයේ වගේ රටවල් වලට මුණ දෙන්න වෙච්ච යම් යම් කාරණාවලට මේ කාලය ඇතුළත අපිට මුණ දෙන්න සිද්ධ වුණා. අපිට ගම් අතුර තිබුණා, අපිට සුනාමි ආවා, අපිට භූමිකම්පා විතරයි ආවේ නැත්තේ, අනිත් සියලුම ලෝකයේ තියෙන ව්‍යසනයන් අපි අපේ රටට අද ඇවිල්ලා තියෙනවා. ඒ නිසා අද කලාපයේ තියෙන අස්ථාවරභාවයත් අපිට බලපාලා තියෙනවා. මේ සියලුම කාරණාත් එක්ක තමයි අපි මේ ආර්ථිකය හසුරවීම සඳහා ක්‍රියා කළ යුත්තේ. අපිට විවේචනය කරන්න පුළුවන්, අපිට මේ පිළිබඳ මත ප්‍රකාශ කරන්න පුළුවන්, අපිට අතීතයත් එක්ක සංසන්දනය කරන්න පුළුවන්, අතීතයට තියෙන ඒවත් එක්ක සංසන්දනය කළා අඩු වැඩි කියන්න පුළුවන්. හැබැයි සමස්තයක් හැටියට ගත්තාම පහුගිය වකවානුව ඇතුළත රටේ ඒ අපි බලාපොරොත්තු වුණු ඉලක්කවලට යන්න අපිට යම් යම් බාධාවල් ඇති වෙලා තියෙනවා. ඒ බාධාවල් තමයි මම හිතන්නේ අපි විශේෂයෙන් මේ කාලය ඇතුළත අපි වෙනස් කර යුත්තේ. ඒ නිසා ගරු මුල නියෝජ්‍ය කාරක සභාපතිතුමනි, අපිට මේ කාරණාත් එක්ක බැලිය යුතු අනිත් කාරණා තමයි අපි පහුගිය වකවානු ඇතුළත රටේ යම් යම් කාරණාවලදී අපිට මූණ පාන්න වුණු තත්ත්වයන් පිළිබඳ අපි දැඩි අවධානයකින් ලක්විය යුතුයි. ආර්ථිකයට අපේ බලපෑම ආවේ අපේ විතරක් නෙවෙයි, අපේ කෘෂි ආර්ථිකයට බලපෑම ආව, ඒ වගේම අපේ අනිකුත් ආයෝජනයට බලපෑම ආව. ඒක ලෝකයේත් එක්ක ගෝලීය ආර්ථිකයත් එක්ක අපිට මේ සම්බන්ධයෙන් ගැටලුවක් ඇති වෙලා තියෙනවා. ගෝලීය ආර්ථිකය අපිට බලපාන ප්‍රබල ලෙස අපිට තනියෙන් ජීවත් වෙන්න පුළුවන් වාතාවරණයක් නැහැ. මේ තුල අපිට විශාල ප්‍රශ්නවලට මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ අපි පහුගිය වකවානුව ඇතුළත ඒ පුරවැසියන් මිලියන 3කට ආසන්න පිරිසක් රට අරලා ගිහිල්ලා තියෙනවා. හැබැයි ඇයි මේ තියෙන්නේ? අපේ තියෙන දැනුම, මේ සියලු දේවල් විදේශිකයන් විදේශයන්ට අපිට ගිහිල්ලා තියෙනවා. මේ දැනුම තුළ අපිට හොඳ ව්‍යවසායකයන් පිරිසක් ඇති කරගන්න පුළුවන්. මේකේ මම දැක්ක එක හොඳ දෙයක් තමයි ඒ ව්‍යවසායකයන්ගේ දැනුමට ගෙවීමක් කරන්න තීන්දුවක් කරලා තියෙනවා. මොකද යම් සමාගමක්, ඒ සමාගම තුළ අලුතෙන් නිපැයුමක් ආරම්භ කරන්න පුළුවන් කෙනෙකුට රජයෙන් 50%ක් දෙන්න යෝජනා කරලා තියෙනවා. ඒ 50%ක් පමණක් නෙමෙයි, ඒ සඳහා අවශ්‍ය වේටනන් බලපත්‍රයට අවශ්‍ය ඒ මුදල ලබා දෙන්නත් අවශ්‍ය කටයුතු කරලා තියෙනවා. ඉතින් මේ කාරණාත් එක්ක මම හිතන්නේ අපිට මේ ගැටලු පිළිබඳ අනාගතයේ නිදහසෙන් පස්සේ බලයට පත් වුණු හැම රජයක්ම රට තුළ ව්‍යවසායකත්වයේ දිරිගැන්වීමේ විවිධ ක්‍රම දීලා තියෙනවා. නමුත් එක ප්‍රශ්නයක් තමයි මේ ක්‍රම තුළ ඔවුන්ගේ භාණ්ඩ මිලදී ගන්න ස්ථාන පිළිබඳ සහ ඔවුන්ගේ භාණ්ඩ අපනයනය කරන ස්ථාන පිළිබඳ අපිට අවබෝධයක් තියෙනවා. අපිට අද ලෝකයේ තරංකාරීත්වයක් අපිට තියෙනවා. ඒ තරංකාරීත්වය තුළ අපිට ඒකට මුණ දෙන්නේ කොහොමද? අපි තාක්ෂණයත් එක්ක බැංකු පොලි අනුපාතය වැඩි නම් ඒ බැංකු පොලි අනුපාතය අර අලුතෙන් පිහිටවන බැංකුවත් එක්ක කොහොමද අඩු පොලියට මේ ව්‍යවසායකයන්ට ණය දෙන්නේ? ඒ වගේම අවදානම් තත්ත්වයකදී ඔවුන් ආරක්ෂා කරන්නේ කොහොමද? මෙන්න මේ කාරණා පිළිබඳ තමයි මම හිතන්නේ සීමාවේ සාම්ප්‍රදායික දේවල් වැවිලි වගේ දේවල් වතු වගාංශයේ ආයෝජනය කළා විදේශික ආයෝජකයන් ආරක්ෂා කරගන්න, ඒ වගේම දේශීය පෞද්ගලික ව්‍යවසායකයන්ගේ ගොඩනැගීම කරන්න. 1956
අමතිතුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
1956 මේ ප්‍රතිපත්තිය රාජ්‍ය ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක රාජ්‍ය පෞද්ගලිකරණය පෞද්ගලික දේවල් රාජ්‍ය අංශයට බවට පත් කරන්න. එතකොට 1956 බණ්ඩාරනායක ශ්‍රීමතාණන්ගේ ජනසතුකරණය දක්වා අඛණ්ඩව ක්‍රියාත්මක වුණා. ජනසතුකරණය ආරම්භ වීමත් සමග පෞද්ගලික ව්‍යවසායක යම් පසුබෑමක් ඇති වුණා. 65 ඩඩිසේනායක මැතිතුමාගේ ආණ්ඩුව ආපසු මේක හරවන්න බැලුවා. 70 බණ්ඩාරනායක මැතිණියගේ ආණ්ඩුව නැවත වෙනස්කම් කර 72 සහ 74 ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන් සභාවේ අක්කර 50ට සීමා කරලා තිබුණා. මෙන්න මේම නැතුව ප්‍රතිපත්තිමය වශයෙන් රටක තීන්දුව ගැනීමේදී අපි ආණ්ඩු මාරුණත් සම්මුතිවාදී ආණ්ඩුරත් තනි ආණ්ඩුරත් මොන ආණ්ඩුරත් මේ එක ප්‍රතිපත්තියක් ඉස්සරහට යන ක්‍රමවේදයක් මේ රට තුළ නොමැතිවීම තුළ බරපතල අර්බුදයකට කාලෙන් කාලයට අපි පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා අද අපිට මූණ දෙන්න තියෙන්නේ විශේෂයෙන් 77 ආරම්භ වුණු නිදහස් ආර්ථික ප්‍රතිපත්තිය ව්‍යවසායකයන්ගේ අනාගතය තීරණාත්මක ලෙස සමහර අවස්ථාවට වෙනස් කළ පෞද්ගලිකරණයේ ප්‍රතිව්‍යුහකරණය කිමේ වැඩපිළිවෙල තුල තීරණාත්මක බලපෑමක් ඇති වුණා. 77 පස්සේ බලයට පත් වූ හැම ආණ්ඩුවක්ම ව්‍යවසාය සංස්කෘතියක් ගොඩනැගීමට උත්සාහ කළා. නමුත් අපේ ජයග්‍රහණ ලබාගත් ජයග්‍රහණ වලට වඩා අපිට ජයග්‍රහණ ලබා ගැනීමට බොහෝ දේවල් තිබුණා. ඒ ජයග්‍රහණේ අපිට අහිමි වුණා. යුද්ධයෙන් පස්සේ ජයග්‍රහණේ අපිට අහිමි වුණා. යුද්ධයෙන් පස්සේ අපි ගන්න ඕන යම් යම් තීන්දුව අපි ගත්තේ නැහැ. නමුත් අපි යුද මානසිකත්වයෙන් අපි හිටියා. ඒ වගේම අපි ජයග්‍රහණ වලින් හිටියා. නමුත් ඒ සියලු තත්ත්වයන් එක්ක නමුත් අපිට නිසි ආකාරයෙන් ඒක ප්‍රයෝජනයට ගන්න අපිට පුළුවන්කමක් ලැබුණා. ලැබුණා. ඒ නිසා වසර 30ක් යුද්ධෙන් දේශපාලන අස්ථාවරභාවය රාජ්‍ය ප්‍රතිපත්තිය සම්බන්ධයෙන් වෙන කැපවෙන ප්‍රමාණය ප්‍රතිපත්ති වශයෙන් අපිට වෙනස්කම් ඇතිවීම මෙන්න මේවා වැරදි නිවැරදි කරගෙන යා යුතු තත්ත්වයක් තියෙනවා. ඒ නිසා මේ අයවැයේ සුවිශේෂී කාරණයක් වන්නේ මම දකින දේ ව්‍යවසායකයන් සඳහා අදහස් දැක්වීම. එතකොට ව්‍යවසායකයන්ගේ වටිනාකමක් මේ තුර ඇවිල්ලා තියෙන රටට. එතකොට මේ ව්‍යවසායකයන් කාණ්ඩ කීපයකට ඉන්නවා. ගරු සභාවතුමනි, ඒ කාණ්ඩ කීපේ තමයි සුළු හා මධ්‍යම ව්‍යාපාරිකයන් සහ ඉහළ පෙළේ ව්‍යාපාරිකයන්. මේ සියලු දෙයට මං හිතන්නේ අපි බලාපොරොත්තු වෙන සංස්කෘතියට බලපෑමක් ඇති නොවන ආකාරයට මොවුන්ගේ නීති රීති ලිහිල් කළා ව්‍යවසාය සඳහා හොඳ අත්විවරමක් දාන්න ඕන. ඒ නිසා මේකෙන් තියෙන යෝජනා ක්‍රියාත්මක කිරීම සඳහා පසුවිපරමක් කරන වගේම මේ යෝජනා ක්‍රියාත්මක කිරීමේදී තියෙන බාධා අපිට අපි වගේ අපි විතරක් නෙවෙයි ලෝකයේ ආයෝජනය කරන්න රටවල් රාශියක් තියෙනවා. අද අපේ රටේ අපි නොඑක් නීති දානවා. නමුත් අද මැලේසියාවට ගියාම ලෝකයේ අනිත් රටවල් වලට ගියාම ආයෝජනයට ඒ තියෙන බාධාවල් නැහැ. ඒ නිසා ඒ බාධාවල් අපිට තියෙන්න බෑ. මොකද ඒ බාධාවල් මම කිසිදෙයක් පිළිගන්නේ නැහැ සංස්කෘතියට ඒ බාධාවක් තියෙනවා කියලා. මොකද සිංගප්පූරුව ගැන මම කිව්වේ ඒකයි. විවිධ ජාතීන් ආගමික අය හිටියත් සිංගප්පූරුවේ සංස්කෘතිය සහ ආරක්ෂාවට බලපෑමක් වෙලා නැහැ. එමනම් ඒ හුවමාරු ආර්ථිකයේ මධ්‍යස්ථානයක් බවට මේ රට පත් කරන්න අපිට මේ තුළ ශක්තියක් ලැබෙන්න ඕන. ඒ ශක්තිය අපි හදා ගන්න ඕන. ඒකට ભેද තියෙන්න බෑ. ඒ නිසා ඒ කටයුත්ත මං හිතන්නේ අපි සියලු දෙනාගේම කැපවීමක් ඒ සඳහා අවශ්‍යයි. ඔබතුමාට ස්තුතියි.
බොහොම ස්තුතියි.